திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சித்தம் ஒன்றவல்லார்க்கு இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டு அந்த நியமமாக வைத்துக் கொண்டு ஒரு நீரை வைத்து பிறகு மலரும் தூவி இந்த மனமும் ஒன்று செய்கின்றவர்களுக்கு ஆருளும் சிவன் அப்படி இருக்கின்றவர்களுக்கு தான் பெருமான் அருள் செய்கிறார். அப்படி இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கிறான்? கோயில், இந்த திருச்சாய்க்காட்டு கோயில் இருக்கிறான். மத்த யானையின் கோடும் வன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாய்க்காடி. பின்னிரண்டடி அப்படியே திருச்சாய்க்காட்டுடைய வர்ணனை. ஏன்னா காவிரி போகுது, அந்த காவிரி போய் எங்க முடிய போகுது? கடல்ல போய் முடிய போகுது. இந்த காவிரிங்கிறது ஒரு பெரிய பெண்ணு, கடல்ங்கிறது கணவன். எனவே இது குடகுமலையில தோன்றிய அந்த பெண்ணு எல்லாருக்கும் உதவி 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 நிறைவாக பூம்புகார் கடல்ல போய் தன் தலைவனோடு சேருது. அப்படி தலைவனோடு சேருகின்ற பொழுது என்ன பண்ணுமா? கையுறை போல தான் அங்கெங்கேயும் பெற்ற மயிர்பீலி, யானை தந்தம், சந்தன கட்டைகள் இவையெல்லாம் அதில் அடிச்சுட்டு வருமா. இவையெல்லாம் கொண்டு போய் அந்த கடல்ல கொண்டு தள்ளுமா. இப்படிப்பட்ட காவிரி என்று சொன்னார். நேற்று கூட சொன்ன பாருங்க, ஒழியாய் வாழி காவேரி என்று இளங்கோடிகள் சொன்னார். உன் அந்த அருமையான தண்ணீர் கொண்டு வருவது இருக்குதே, நீ என்னைக்குமே செய்வப்பா என்று சொன்னார். அதனால பொம்மையோ மற்றவர்களோ தந்தாலும் தராவிட்டாலும் பெருமான் தர நம்முடைய காவிரி என்னைக்கு வரும் வரும் என்ற நினைவோடு இருப்போம். அப்படிப்பட்ட அருமையான காவிரி பாயும்படியான திருச்சாய்க்காடு. இதே போலதான் மற்ற எல்லா பதி பாடல்களிலும் முன்னிரண்டடி பெருமானை பற்றி, பின்னிரண்டடி திருச்சாய்க்காடு எப்படி இருக்குங்கிறது. அப்படி ஒரு போக்கு அந்த பதிகம் எல்லாம். பண்டலை கொண்டு பூதங்கள் பாட நின்று ஆடும் வெண்தலை கருங்காடு உரை வேதி என் கோயில். பண்டலை கொண்டு பூதங்கள் பாட, பெருமான் பக்கத்தில் இருக்கிற பூதங்கள் கூட பாடுமா? நல்ல, ஆனா எப்படி பாடும்னு சொன்னா ஓதாமூர்த்திகள் மாதிரி பாடுமா. பண் தலை கொண்டு பூதங்கள் பாடினவுடனே வந்து என்ன பூதமே இப்ப பாண்டி என்ன மேகராக குறிஞ்சில்ல, இது குறிஞ்சி பண் அல்லவா அப்படிங்குமா, இது பேந்தை காந்தாரம் அல்லவா அப்படிமா. எனவே பெருமான் பக்கத்தில் இருக்கிற பூதங்கள் கூட பன்னறிந்த பூதங்கள். அப்படி அந்த பூதங்கள் எல்லாம் பாட நின்று ஆடும் பெருமான் என்ன பண்ணுவார்? ரொம்ப அருமையா எப்பொழுதும் ஆடுவாராம். இப்படி ஆட வெண்டலை கருங்காடு உரை வேதியன் கோயில். இப்படிப்பட்ட பெருமான் எழுந்துள்ள இருக்கும்படியான கோவில் எங்களுடைய திருச்சாய்க்காட்டில் இருக்கு. பின்னிரண்டடி கொண்டலை திகழ் பேரிடம் பேரி முழக்கம் குடாவி தண்டலை தட மாமயிலாடு சாய்க்காடி. அங்க இருக்கிற மயிலாம் ரொம்ப அருமையா டான்ஸ் பண்ணுமா, நடிக்கும். சரி, அதுக்கு பின்னணி இசை என்னன்னாரு, மேகங்கள் அப்படியே முழங்குமா மயிலா, அப்படி இப்படி உருட்டி உருட்டி அப்படி இடிக்க இடிக்க அதுவே அதுக்கு துணை கருவியான இசையா இருக்க மயிலாடும்படியான திருச்சாய்க்காடு என்று சொல்லி பின்னிரண்டடியில சாய்க்காட்டை பற்றிய வர்ணன். நாறு கோவில நாகில வெண்மதியத்தோடு ஆறு சூடும் அமரர் பிரான் உரை கோயில். பெருமானுடைய திருச்சடையில என்னென்னவெல்லாம் உண்டுன்னா, இயல்பா இருக்கிறது என்னன்னு கேட்டா மதியம் இருக்குது, தலையில கங்கை இருக்குது, இல்ல பாம்பு இருக்கு, இது மூணும் பதிவா இருக்கிறது. கொன்றை, அது அவருக்கு ரொம்ப விருப்பமான மலர், அது எப்படியாவது ஒரு அடிவரல் ஏதேன்னு ஒருத்தர் கொஞ்சம் போட்டுரும் அது இருக்கும். இனி மற்ற மலர்கள் இருக்குன்னு சொன்னா எல்லாம் அந்தந்த மலர்கள் எங்கே யார் யாரு கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு பெருமான் தள்ளில் போடணும். அது அப்படியே எல்லாம் எதையும் தாங்கும் இதயம், எதையும் தாங்கும் திருச்சடை அப்படி பெற்றிருக்கு. பாவம் இல்லை, அது திருச்சடையில இருக்குமா. இப்படி எல்லாம் திருச்சடை கொண்டிருக்கின்ற எங்க பெருமான் உரை கோயில். ஊறு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு கண்கதலி புதல் மேவு சாய்க்காடி. இந்த முக்கணி முக்கணினா மா பலா வாழைங்கிறோம். இந்த தேங்காய கூட தேங்கனின்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஏன்னா முத்த காயாச்சுன்னா அதுவும் கனிதான். அப்ப தேங்கனி மாங்கனி இல்லைங்களா, வாழைப்பழம், இது மூணும் அப்படியே தவழுமாம் நம்முடைய திருச்சாய்க்காடு. இப்ப இருக்கான்னு கேட்காதீங்க, இந்த ஒரு மணி நேரம் சாய்க்காட்டு அப்படி நினைப்பேன். இப்படி எல்லாம் இருக்கின்ற இடம். வரங்கள் வன்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடி பட எய்தவன் கோயில். திரிபுரத்தை எடுத்த எங்களுடைய பெருமான் அவன் உரைகின்ற கோவில் எப்படி இருக்கும்? இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தொடும் ஈண்டி தரங்க நீல்கடி தன்கரைவர் சாய்க்காடி. அருமையான ஒரு குறிப்பை சொல்லுகிறார். கொஞ்சம் இலக்கணம் படித்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்க. இந்த நெய்தல் என்பது சொல்லணும்னா அது ரொம்ப இரக்கத்தோடு கூடிய உணர்வு. தொல்காப்பியத்தில் அதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது எல்லாம் தொல்காப்பியமே. இப்போ எம்ஏ இருக்கு படிக்கிறவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிப்பான், அதுவும் உறைவெல்லாம் உறைவெல்லாம் வேணாமே வெறும் மூலத்தை படிக்கிறான். என்னத்தை பண்ண போகிறான்? ஒன்றும் இல்லைங்களா. ஒரு காலத்தில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னா எம்ஏன்னா பெரிய துவாசாந்த பெருவழியாக இருந்தது. மாஸ்டர் டிகிரி வாங்கினா மிகப்பெரிய டிகிரின்னு பேர் அப்படி இருந்தது. என்ன பண்ணுறது? போயிட்டுது. அந்த தகுதியே எங்கேயோ கொண்டு கெடுத்து. அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? வருந்தப்படாது. எனவே தொல்காப்பியத்தில் நெய்தல் என்று சொன்னால் இரங்கல் அதுக்கு உரிப்பொருள். இரங்கல்னு கேட்டால் கணவனை பிரிந்த அந்த பெண் இன்னும் வரவில்லையே, துபாய் போனவர் வரலையே, மலேசியா போனவர் வரலையேன்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி கொண்டிருக்கிற அந்த இரக்க உணர்வு தான் நெய்தலுக்குரிய உணர்வு என்று சொல்வார். அதனால அந்த சேக்கலா பெருமான் போற போக்கில் அதை குறிக்கிறார். எது? இரங்கல் ஓசையும். இந்த இரங்கல் ஓசைன்னு சொன்னா தொல்காப்பியம் படிச்சிருந்தா தான் நெய்தல்ல போய் சொல்லும் போது இரங்கல் ஓசை வருது. இல்லைன்னா அது என்ன, ஏன் திடீர்னு எல்லாத்துக்கும் இறங்குறாங்க அப்படின்னு தோணும். தொல்காப்பியத்திலே ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொன்று. குறிஞ்சின்னா புணர்ச்சி, முல்லைன்னா இருத்தல், மருதம்னா ஊடல், நெய்தல்னா இரங்கல் என்று அருமையா வகுத்திருக்கார் சேக்கலாருடைய அருமையான அந்த காவியம். போற போக்கள் அந்த பழமையான இலக்கண குறிப்பையும் காட்டுவது போல இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரத்தோடும் ஈண்டி தரங்க நீல்கடி தன்கரை தங்கு தன்கரை வைகு சாய்க்காடி. அல்ல, கடற்கரையில் மாலை நேரத்தில் கணவனும் மனைவியுமா இருப்பவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பிரிந்திருக்கிற கணவனை பிரிந்திருக்கிற பெண் எப்படி இருப்பா? இது மாதிரி கடல்ல, கடலே என் கணவன் இன்னும் வரவில்லையேப்பா, எப்பப்பா வருவான் என்று அதோடு மிகுந்த துயரமாக பேசிக்கொண்டிருப்பாளாம். அதான் இரங்கல் ஓசை. இப்படிப்பட்ட அருமையான சிறுச்சாய்க்காடு என்று சொன்னார். ஏழைமார் கடைதோறும் இடுபலிக்கென்று கூடை வாழற வாட்டும் பிரானுரை கோயில். இது ஒரு அருமை. பெருமான் வந்து பிச்சை செல்லுகின்ற பொழுது இந்த பாம்பு இருக்குது, அதுவும் இப்படி கூடவே இருக்குமா? இவர் போய் கையேந்திரத்துக்குள்ள இது என்ன புசுன்னு இப்படி வந்து நிற்கும். அதான் சொன்ன காரைக்காலமே. காரைக்காலமையாருடைய அற்புத திருவந்தாதி பல்வேறு கருத்துக்களை உடையது. 11 திருமறை அது இப்போ படிக்க போறதில்லை. சுவாமி, பாம்பு இருக்கட்டும் போட்டுங்க, உங்களை நாங்கள் போட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. இந்த பிச்சை கச்சி எடுக்கும்போது அதை போட்டு போகாதீங்களே. ஏன்னா அங்கே இருந்த ஆசையா, ஐயோ பிச்சை எடுக்கிறார் அவர் கொஞ்சம் சோறு போடி அப்படின்னு சொன்னால் சோறு எடுத்துகிட்டு வந்தவொடனே இது என்ன பண்ணும்? இது வரவே இருக்குது. அது என்ன அது அது மாதிரி இந்த நேரத்தில் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டேன். சுந்தரமூர் சுவாமிகளே, பாம்பு மூசு மூசு என்னும். நாங்கள் வரும்போது நீ வரவே இருக்கிறியோ இல்லையோப்பா, அது வரவே இருக்குது முதல்ல. அது எங்களுக்கு பயமாகவும் இருக்குது சுவாமி என்று இப்படி எல்லாம் விண்ணப்பித்தார்கள். ஆகவே இப்படி அந்த பாம்பானது ஆடும்படி கூழை வாழறவாட்டும் பிரானுரை கோயில் மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பூம் தாழை வன்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடி. ரொம்ப அருமை. நெய்தல் நிலத்தில் இருக்கின்றவர்களுக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு. இப்போ மருத நிலத்தில் வாழுகின்றவர்கள் உழவர் உழத்தியர், முள்ளை நிலத்தில் வாடுகின்றவர்கள் இடையர் இடைச்சியர், குறிஞ்சி நிலத்தில் வாடுகின்றவர்கள் குறவர் குரத்தியர், நெய்தல் நிலத்தில் வாழ்கின்றவர் நுழையர் நுழைச்சியர். அந்த பெயருடையவர்களாக இருப்பாங்க. தமிழன் எவ்வளவு வரையறைப்படுத்தி வாழ்ந்துருக்கிறான் தெரியுங்களா? பெயர் முதற்கொண்டு தமிழனை போல வந்து அந்த பண்டைய இலக்கியங்களை பார்த்தோம்னா அறிவிலும் அந்த வளமையிலும் அந்த வாழ்க்கை வரையறையிலையும் எங்கேயோ மேல இருந்திருக்கிறான். அதோடு நிறுத்திக்கங்க. எங்கேயோ மேல இருந்திருக்கான். இன்னைக்கு இவனை போல கீழே போனவன் எவனுமே இல்லை என்பது கருத்து. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்களும் என்னையும் சொல்கிறேன். எது எடுத்தாலும் ஒன்றுமில்லைன்னு போயிட்டோம்ல இவனை போல. அதுபோல் நீதளத்தில் வாழ்கின்றவர்களுக்கு என்ன பெயர்? நுழையர் நுழைச்சியர் அல்லது பரதர் பரத்தியர். இந்த ரெண்டு சொல்லும் பயன்படும். ஏன்னா அந்த நிலத்தில் வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் நெய்தல், அதாவது கடற்கரையில் மீன் பிடிப்பது, படகு ஓட்டுவது, அந்த அது மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பெயர் உண்டு. மலை நிலத்தில் வந்து மேலே ஏறி அந்த மாதிரிலாம் வாழ்கின்றவர்கள் குறவர் குறத்தியர்னு பேர். நல்ல மருத நிலத்துல வயல்ல தண்ணியில் வேலை செய்யலாம், உழவர் உழத்தியர்னு பேரு. என்ன அருமை, இதெல்லாம் தொலாபித்தில இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அருமையாக நினைவு சொல்லுகிறார். மாழை உண்கண் வளைக்கை நுழைச்சியர் வன்பும் தாழை வெண்மடற் கொய்து கொண்டாடு சாய்க்காடி. கடற்கரை ஆனதுனாலே அங்க இருக்கிற நுழைச்சியர் எல்லாம் தாழை மற்ற இந்த எல்லாம் பூவெல்லாம் பறித்து கொண்டு மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாக்காடு. துங்க வானவர் சூழ்கடல் தாம் கடை போதில் அங்கோர் நீல அளித்த எம்மானுரை கோயில். ரொம்ப அருமை. இந்த கடல் கடைந்த போது திடீர்னு விஷம் வந்தது. அப்ப வந்த போது பெருமான் தான் காத்தா. இந்த ஈரோட்ல இந்த மாதிரி வந்து நீங்க நடத்திட்டு இருக்கும் போது இடையில யார் வந்தாலும் அப்படியே வணங்கிடுவோம். அது வணங்கும் போது நான் அந்த வணக்கம் நமக்கா வச்சுக்க கூடாது, அங்க கொடுத்துடணும். வணக்கம் நம்ம ஏத்துக்க கூடாது. ஒரு அருமையான சைவ சமய நெறின்னு ஒரு நூல் நூல், அதெல்லாம் போயிட்டு படிக்கிறது இல்லை. உன்னை வணங்கின் உனது உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. உன்னை யாராவது வணங்கினாங்கன்னா உனக்குன்னு நினைச்சு காலர் தூக்கூடாத, உள்ளே இருக்கிற பரம்பொருக்குன்னு நினைச்சுக்கோ. நீ பிறரை வணங்கின் அவருடைய உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. இதுல ஏது உயர்வேது தாழ்வேது சாமி? சைவ சமய நெறின் ஒரு சின்ன நூல் குரல் வெண்பாவில் பாடினது. அதுதான் சொல்றேன், பக்திக்கு ஒரு நெறியும் பொலிவும் ஊட்டுவது சாத்திரம். அதனால ஏதேனு இது மாதிரி வணங்கினாங்கன்னு சொல்லும் போது நம்ம உடனே ஆஹா நமக்கு அண்ணன் வாசி வணங்குறாங்கன்னு நினைச்சோம்னா பைத்திகார பயல பைத்திகார பெயர். பெருமானி இந்த வணக்கம் எல்லாம் எனக்கா தகுதி பெருமானு என்று சரிங்களா. அதனால முருகா முருகா. எனவே நீங்க அதுல இன்னொரு அருமை தெரியுங்களா, இதில் ஈரோடில் தான் வந்து கைலாயம் திருக்கைலாயம் போயிட்டு வந்தவங்க அதிகம். திருக்கைலாயம் போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஈரோடில் ஸ்டேஷனில் இறங்கும்போது வரவேற்புக்கு போவாங்க. போனால் தான் பேரப்பையன் போயிருப்பான் வந்திருப்பான், அவனுக்கு வணக்கம் செஞ்சிருவாங்க. யார்? தாத்தா வணக்கம் செய்வார். தாத்தா பேரனுக்கு வணங்குறார். ஏன்? பேரன் அல்ல, கைலாயம் சென்று வந்த ஆன்மா. அப்படி அப்படி வச்சிடணும், அப்படி வச்சிடணும். என்ன தான் பேர பிள்ளைக்கு போய் காலை விழுது, அப்புறம் என்னடா தம்பி என்ன சௌகரியமா இருக்கியான்னு அது கேட்பாங்க, அது வேற விஷயம். அவனு தாத்தா அப்படிமா அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இறங்கினவன்னு என்ன நினைக்கிறான், கைலாயம் சென்று வந்த ஆன்மா. எல்லாரும் வணங்க வணங்கிட்டு. அதனால வேதனாவினர் அங்க ஆமா அங்கொரு நீரளித்த எம்மானுடைய கோயில். இந்த விஷம் வருகின்ற பொழுது அதை காத்த பெருமான் நம்முடைய பெருமான், அதனால் அப்படி நீடல் அளித்தார் தன்னுடைய அருளை செய்தாராம் அவர். அப்படிப்பட்டவர் இருந்திருக்கிற கோயில். வங்கம் மங்கொழிப்பியும் முத்துமணியும் சங்கும் வாரி தடங்கடல் உந்து சாய்க்காடே. அங்க இருக்கிற கப்பல் என்னன்னு கேட்டா எல்லாம் கடல்படு பொருட்கள். கடல்படு பொருள் என்ன? மணி முத்து இவையெல்லாம் அங்கிருந்து கொண்டு வரும். மீண்டும் வேண்டும்னா சொன்னா இங்கிருந்து சில மிளகுகள்லாம் அரைச்சிட்டு போவோம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் சங்கலிக்கும். அந்த காலத்தில் கப்பல் எப்படி வருமா நமக்கு பூம்புகாருக்கெல்லாம், அங்கேருந்து பவுன் கொண்டு வருமா, இங்கேருந்து மிளகு ஏற்றிக்கிட்டு போகும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் சங்க இலைக்கு தெரியுது. பாலம் பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அங்கே கிடைக்காத மிளகு எடுத்துகிட்டு போகும். மிளகு அவ்வளோ நல்லதில்லை அது. இந்த பாடுறவங்க இவங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டால் மற்ற எல்லாத்த விட இந்த வெண்பொங்கல் வந்து வாங்கி சாப்பிட எதுக்குன்னு கேட்டா எல்லாத்துலேயும் கலப்படம், எங்கும் இதிலும் கலப்படம், இங்கும் இதிலும் கலப்படம், ஆனால் அந்த மிளகு இருக்கிறது நல்லது தொண்டை. மிளகு அவ்வளோ ரொம்ப அருமையானது. அதனால பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். கரிங்கிறது எந்த அறியனா பொண்ணு தெரியுமோ? போச்சு போச்சு. இந்த சின்ன அறியனா போட்டிங்கன்னா விறகு கறி, பெரிய அறியனா போட்டாதான் மிளகு. பாழா போன இந்த ராணாலாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே தெரிய மாட்டேங்கிறான், வேணாங்கிறான். ஏன்னா இவன் அதை எங்க பயன்படுத்துங்கிறது தெரியல. அதனால இது எதுக்கு சார் ரெண்டு ராணா, ஒரு ராணா வச்சிருவோம். எழுத்து சீர்திருத்தம் உன் தலை ஏற்க வட்டி தான் போகணும் போகடா. எழுத்து சீர்திருத்தம் அதெல்லாம் நீல படிச்சுக்கணும். இந்த சின்னறியனா போட்டோம்னா கறினா கறிக்கட்டை, இந்த பெரிய அறியனா போட்டீங்கன்னா கறினா மிளகு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்றெல்லாம் சொன்ன மிளகு கரின்னு நம்ம இப்ப காய்கறி அந்த அதுக்கு இந்த வல்லின அறியனா தான் அந்த அறியனா தான். ஆமா பாத்தீங்களா, நெய்விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும். பாத்தீங்களா, சிவகாசினா சிவகாசி இல்ல, நெய்விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும். சுந்தரமுன் சுவாமி கேக்குறாரு, சாமி நெய் இல்லாம சாப்பிட்டே பழக்கம் இல்லைன்ட்டார். இப்ப நெய் நெய் ஏன் நாங்க அது வந்து ரொம்ப கொழுப்பு சத்து உண்டாக்கும்னு, அதெல்லாம் ஒன்றும் உண்டாக்காது. நல்லா வேலை செஞ்சோம்னா நெய் எருமா பாரு மூண்டு மண்டு ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி மூர்த்திகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் மடங்களில் வந்தாங்கன்னு என்ன தெரியுமில்ல, மடங்களில் இரவெல்லாம் பாட சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், காலையில் இட்லின்னா நெய் இந்த ஸ்பூன்ல எல்லாம் பழக்கம் இல்லை, சீச்சி சிறிது வயிற்றுக்கு இல்லை, கரண்டியில் ஊற்றுவாங்க. இன்னும் சில சமயங்களில் அப்படி மூர்த்திகள் கொஞ்சம் கையை அப்படி குவிச்சா தேவலாம் அப்படிமாங்க, கையை கூச்சுதுன்னா அதில் ஊற்றுவாங்க நெய்யை சாப்பிடுவாங்க, ஒன்றும் அசைக்காது. ஏன்னா ராத்திரி தாண்டகத்தை 20 தாண்டவம்லாம் பாடுறாங்க, எல்லாம் கரைஞ்சி போடும். நீங்கள் தின்ன விட்டு இறங்காமல் நெய் தின்னாதான் கொழுப்பு சத்து வரும். ஆறுமே 4 வகுப்பு உடைக்கிறோம்னு வச்சுங்க, நல்லா சாப்பிடலாம் நெய்யெல்லாம், ஒன்றும் பண்ணாது. அது நெய் விரவு கறி சோறு முப்போதும் வேண்டும், அந்த கறி அல்லவா. சரி, வேதனாவினர் வெண்பளிங்கின் குடைக்காதர் ஓத நஞ்சனி கண்டர் உகந்துரை கோயில் 2 வேதத்தை எப்போவுமே சொல்லிக் கொண்டிருப்பார். வெண்பளிங்கின் குடைக்காதர், பெருமான் போட்டிருக்கிறது நல்ல பளிங்கினால் வெளவெளியேன்னு இருக்கிற குடை இருக்குமா, அம்மா போட்டிருக்கிறது தோடு, இது போட்டிருக்கிறது குடை, இப்படி போட்டுக்கோங்க, இப்படி போட்டு கொண்டிருப்பாராம். ஓத நஞ்சனி கண்டர், கழுத்தில் மட்டும் கருப்பா இருக்கும். உகந்துரை கோயில் எந்த ஊர்ல, மாதர் வண்டு தன் காதல் வண்டாடிய புண்ணை தாது கண்டு பொழில் மறைந்தூடு சாய்க்காடி. ஏ அப்பா, இல்ல 2 அதுல ஒன்னு பெண் வண்டு, இன்னொன்னு ஆண் வண்டு. இந்த ஆண் வண்டு அப்படியே அங்கங்க போய் இப்படி சுத்திட்டு வந்தது, வந்த உடனே பெண் வண்டு கோவம் வந்துட்டுது, இது எங்கேயோ சுத்திட்டு வருது அப்படின்ட்டு. அதனால ஊடுதான், ஊடுதெல்லாம் சின்ன கோபம், லேசான கோபம் சரிங்களா, ரொம்ப அதெல்லாம் கோர்ட்டுக்கு போற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது அதுக்கு அது ஊடல்னு பேர் இல்லை, திருவள்ளுவர் தான் சொன்னார். ஊடல் எப்படி சாமி இருக்கணும்னர், திருவள்ளுவர் திருவள்ளுவர் இல்லவா. ஏண்டா ஒரு பதார்த்தத்துக்கு போடும்போது உப்பு எப்படி போடணும்னர், நீங்க ஒண்ணுங்க அளவா போடணுங்க, அளவா போடணுங்க. அது போல தாண்டா அந்த ஊடல்ங்கிறது அளவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கு, ரொம்ப அருமையானது. அதனால சிறிது மிக்கற்றா நீளவடல், இந்த உப்பானது நீங்க பாருங்க, கூட சுவையில கூட ஒரு உப்பு அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, ஒரு மிளகா அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிப்பானா கிடையாது, ஒரு புளி அதிகம்னு சொல்லுவானா, இந்த புளிப்புலியோ உரப்புலியோ கண்டுபிடிக்காது, இந்த உப்புல தான் கண்டுபிடிச்சிடுவான். அது போல இந்த கணவனுக்கு மனைவிக்கு வர்றது அதுல லேசா இருக்கணுமே தவிர, அது அப்படியே இதா போய் அது கடினமா ரெண்டு பேருக்கும் கருத்து வைத்து உண்டாக கூடாது. இப்படிலாம் இருப்பது ஊடல்னு ரொம்ப அருமையா திருக்குறள்லாம் இருக்கு, பெரிய நூல்லாம் இருக்கு. இந்த இங்க இருக்கிற அந்த வண்டுகள், ஒரு வண்டு பெண் வண்டு தன்னுடைய கணவனாக இருக்கிற அந்த வண்டு அப்படியே எங்கேயோ போய் வந்ததுன்னு ஒரு ஐயப்பட்டு விட்டு அங்கே ஊடிக்கொண்டிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கின்ற சோலைகளை உடைய திருச்சாய்க்காடு என்றார். இருக்கு நீள் வரை பற்றி அடுத்து அன்றெடுத்ததோர் அரக்கனாகம் நெறி தெருள் செய்தவன் கோயில். இதுக்கு மேல இருக்கிற 4 பாட்டு நம்ம அதிகமா படிக்கல, ஏன் அப்படின்னு கேட்டா நேற்று சொன்னதுதான், 8 பாடல் என்றால் இராவணன். பாருங்க என்ன இருக்குது, இருக்கு நீள் வரை பற்றி அடுத்து அன்றெடுத்த அரக்கன் சீக்வல் டு ராவணன். சரி, அடுத்த பாட்டுல பாருங்க 9 பாட்டு என்ன இருக்கும், திருமாலும் பிரம்மனும் காண முடியாது மாலினோடையன் காண்டற்கரியவர் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த பாட்டுல என்ன இருக்கும், உத்தர் சமணருடைய நெறி நெறி அல்ல, ஊத்தை வாய்ச்சமன் கையர்கள் படிக்க வேண்டாம் சரிங்களா. அதுக்கு அடுத்த பாட்டு என்னன்னு பேரு திருக்கடை காப்பு, அதுல என்ன சொல்லப்படும், பாடிய தம்மை பற்றிய குறிப்பு சரிங்களா, அதனுடைய இந்த பதிகத்தை பாடியதனாலாய பயன் அதை குறிக்கும். அப்படியே இருக்கு பாருங்க, ஏனையோர் புகழ்ந்தேத்திய எந்த சாய்க்காட்டை ஞான சம்பந்தன் காழியர்கோன் நவில் 10 ஊனமின்றி உர செய்ய வல்லவர். நான் சொல்லியிருக்கேன் திருப்பதியங்களை எப்படி படிக்கணுங்கிறத போற போக்குல சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த திருச்சாய்க்காட்டு பதிகத்தை எப்படி படிக்கணுமா, ஞானசம்பந்தன் சொல்றார் ஊனமின்றி படிக்கணும்னு. ஊனம், ஊனம்னா என்ன, குறைபாடுன்னு அர்த்தம். குறைபாடு இல்லாம படிக்கணும்னு என்ன பொருள் அப்படி கேட்டா, நல்ல சொல்ல பிரிக்கும் பொழுதோ தெளிவாகவும் சொல்லணும், சொல்லி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு சொல்லணும். அதோடு கூட நேற்று நாம சொன்ன மாதிரி கொஞ்சம் இசையும் கூட்டிக்கணும், இசையும் கூட்டணும். அப்ப இசை நல்ல பொருள் உணர்ச்சி, ஒவ்வொரு சொல்லையும் தனித்தனி, ஏன்னா மந்திரம், அதனால ஒவ்வொரு சொல்லையும் விழுங்கிடக்கூடாது, நல்ல தெளிவாக உச்சரிக்கணும். இந்த மூன்று இருந்தா ஊனமின்றி படித்தது என்று சொல்றேன். ஊனமின்றி படித்தது அது தொடக்கத்தில் கொஞ்சம் கடினப்படும், அப்புறம் அப்படியே பழக்கத்தில் சரியா வந்துடும். தொடக்கத்தில் எல்லாம் எல்லாருக்கும் தானே கடினம் இல்லைங்களா? அது ஒரு காலத்தில் அது நம்ம இந்த பதிப்பெல்லாம் அந்த காலத்தில் சந்தியோட சேர்த்து போட்டிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் பெரும்பாலும் பிரித்து போட்டாங்க. அது சேர்ந்து போட்டால் அது இலக்கணம் இருந்தாலும் படிக்கலாம். எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி அடிச்சுது இப்பெல்லாம் அருமையாக, எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம்னு போட்டிருக்கோம். அந்த காலத்தில் வெதுன்னு போட்டிருக்கோம், வெது அதெல்லாம் இலக்கணம் வகர உடம்புடுமையது. அது சேர்த்து போட்டால் வெதுவெமை பணிகோளு மாறது கேட்போ மெம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அப்படி இருந்தது ஒரு காலத்தில் பதிப்பெல்லாம் மெம்பெருமான். இப்போ என்ன பண்ணுறத, எது எமை பணிகோளும் ஆறது கேட்போ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயி. பிரித்து போட்டோம் இல்லைங்களா? அதில் அப்படி பிரித்து நல்லா ஊனமின்றி படிக்கணும், அதுதான் சொல்கிறேன். அப்படி படித்தால் ஊனமின்றி உரசிய வல்லவர் தாம் போய் வான நாடு இனிதாழ்வர் இம்மா நிலத்தோரே. நேர மேலுலத்தில் சென்று இனிமையாக எல்லா வளங்களும் நிறைந்திருப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். இந்த திருச்சாய்க்காட்டை வணங்கிய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அடுத்து செல்லுகிறார். எங்கேன்னா திருவெண்காடு, இங்கிருந்து திருவெண்காட்டுக்கு செல்லுகிறார். திருவெண்காட்டில் போய் ஒரு அருமையான பதியம் பாடுகிறார், கண்காட்டுதலானும் என்று. அதை பண்ணி
காட்டு நுதயலானும் கனல் காட்டும் கையானும் ஆயினவே வரம் பெறுவரே ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோழ்வுமை பங்கல் வெண்காட்டே முக்குள நீர் தோய்வினையாரவர் தம்மே தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீரல் காலோடு ஆகாயம் நதி இரவே எண்ணில் வரும் யமான இகபரமும் எண் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளு விண்ணவர் கோன் வழிபட வெண்காடிடமா விரும்பினே விடம் உண்ட மிடற்று அண்ணல் வெண்காட்டில் தள்புறவில் மடல் விண்டமுடத்தாழே மலர் நிழலை குறுகு என்று தடமண்டு துறை கெண்டை தாமரையும் பூமரைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே. வேலை மலி தண்கானல் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை மலி வண் சாந்தால் வழிபடு நன்மறையவந்தல் மேலடர் வெண்காலல் உயிர் விண்ட பிணை நமல் தூத ஆலமிடற்றான்கடியார் என்று அடர அஞ்சுவரே. தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையினுடன் உண்மதியனுதல் உமைவோர் கூறுகந்தான் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமும் பலபோதப்ப செங்கிள்ளே வெண்முகில் சேர்கரும்பெடை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே. சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த இராவதம் பணிய மிக்கதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்கு உடையானோ முக்கண் உடை இறையவனே. பண்மொய்த்த இன்மொழியாள் பயம் செய்த மலையெடுத்த உன்மத்தல் உரநெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் கண்மொய்த்த கருமஞ்சே நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரிவண்டு இசைமுரலும் வெண்காடே. கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளர்கோடியே உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியார் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே. ஓதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையேர் இது கேண்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமேனே. தள்போழில் சோழ் சள்பயர் கோயான் தமிழ் ஞான சம்பந்தன் த
பதிகம் பல்வேறு குறிப்புகளை உடையது, நினைவு கொள்ளத்தான் வேணும். பெருமானுடைய திருவுருவத்தை முதல் பாடல அருமையா சொன்னார், கண்காட்டு முதலானும் எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டா கண்காட்டும் நெற்றில வந்து ஒண்ணு கண்ணு இருக்காது, நெற்றிக்கு கீழே தான் கண்ணு இருக்கு நமக்கு எல்லாம், ஆனா பெருமானுக்கு மட்டும்தான் அந்த நெற்றியிலே கண்ணு இருக்குமா. அதனால கண்காட்டு முதல் முதல்னா நெற்றி முதலானும் கனல் காட்டும் கையானும் கையில எப்பவுமே அந்த நெருப்பு இருக்கும். அது ஏன் என்ன என்றதெல்லாம் சித்தாந்த சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு, சித்தாந்த சாஸ்திரத்தெல்லாம் இருக்கு. ஏன் சாமி அவங்க எப்போ பார்த்தாலும் நெருப்பை கையில் வச்சிருக்காருனாரு, தங்கிட்ட வர்ற உயிரினங்களாகிய நமக்கு எல்லாம் டன் டன்னா வினை இருக்கு. அந்த வினையை அதுல தூக்கி போடுறதுக்காக பொசுக்கிறதுக்கு தான். ஆகவே நமக்குரிய வினையை அவன் அடிப்பதற்காக தன் கையில் எரிய வைத்திருக்கிறான். எந்த ஒரு கோலமும் தனக்காக அல்ல, எல்லாம் உயிர்களுக்காக தான். ஆகவே ஏதேனும் ஒன்று அவன் வைத்திருந்தான்னா அதுக்கு காரணம் என்ன? நம் போன்ற உயிரினங்களுக்காக தான். ஆகவே கையில எதுக்கு நெருப்பு வச்சிருக்கான்னு கேட்டா, நமக்கு இருக்கிற அந்த வினையை மாயை தானே உதறி ஏன் விடாம உடுக்கெடுத்து உதறான் ஆண்டவன்னாரு. அவன் வேற வேலை இல்லையா அவனுக்கு? நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயின்னு மூன்று மலம் இருக்கு. அந்த மலத்துல இந்த மாயைங்கிற அந்த மலம் இந்த உயிரை விட்டு கீழே உதறணுங்கிறதுக்காக உதறிட்டு இருக்கணும். மலம் சாய அமுக்கி 14 சாத்திரத்துல இதை பேசியது உண்மை விளக்கம்னு ஒரு நூல். அந்த நூல்ல தான் இந்த கருத்து இருக்கு, வேற எதிரியும் இல்லை. மலம் சாய அமுக்கி, அந்த ஆணவ மலத்தை தலையெடுக்காதவாறு அப்படி அமுக்கிறான். இதுதான் பெருமான் நடராஜ தத்துவம். ஏன் கையில ஒரு நெருப்பு? நல்வினை தீவினையை பொசுக்க. ஏன் வந்து ஒரு இதுல உடுக்க உதறான்? மாயை நீங்குவதற்காக. ஒரு ஆளை ஏன் கீழே போட்டு அமுக்கிறான்? நம்ம இடத்துல இருக்கிற ஆணவம் எல்லாம் அழியறதுக்காக. எனவே ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலமும் நீங்குவதற்காகத்தான் அந்த கோலம் கொண்டா என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லுது.